ஹரே கிருஷ்ணா. இங்கே சில வாரங்களாக ஒரு சில குறிப்பிட்ட தலைப்புகள்லிருந்து பக்தர்களுக்கு பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்களுடைய ஞானம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மனித வாழ்க்கை, நம்ம யார், கடவுள் யார், எதற்காக பிறந்துள்ளோம், மரணத்திற்கு பிறகு என்ன நடக்க இருக்கு போன்ற உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக. இந்த மனித வாழ்க்கை மிருகங்களைப் போல சாப்பிட்டு தூங்கி குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொண்டு நம்மளை நம்ம பாதுகாத்து கொண்டு மரணமடையறதுக்கானது கிடையாது. மனித வாழ்க்கை நாம் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கானது. புரிந்து கொள்வதற்கு பொதுவாக எந்த ஒரு அறிவை புரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் அதற்கு மூன்று விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. பிரத்யக்ஷ, அனுமான, சப்தா. பிரத்யக்ஷ அப்படின்னா நம்மளுடைய புலன்களை கொண்டு அறிதல். புலன்களை கொண்டு அறியக்கூடிய அறிவின் மூலமாக பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. நாம் கற்பனை செய்து நம்மளுடைய புலன்களை கொண்ட அறிவை அடிப்படையாக வைத்து கற்பனை செய்வது அனுமானம். கற்பனை செய்கிறதன் மூலமாக நம்ம பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும் அல்லது உண்மையான ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு சப்த பிரமாணம் மட்டுமே தீர்வு. சப்த பிரமாணம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து கேட்பது. இதை பற்றி நம்ம இதுக்கு முந்தின வாரங்களில் பார்த்துருக்கோம். சப்தா அப்படின்னா என்ன? அது வேதங்களை குறிக்கக்கூடியது. வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதங்களுடைய குறிக்கோள் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ய பிரதிஷ்டிதம். அதாவது நம்மளுடைய கடமைகள், கர்மா, ஒவ்வொருத்தர் என்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறது வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதமானது நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றக்கூடியது. அதனால் எதெல்லாம் உயர்ந்தது இருக்கோ அது எல்லாமே வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். வேதங்களானது சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் ஸ்வயம், அவரிடமிருந்து வரக்கூடியது வேதங்கள். வேதம் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள். வேதம் அப்படின்னா ஏதோ சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, யாருக்கும் புரியாதது, யாருக்கும் தெரியாதது, அதுதான் வேதம் அப்படிங்கிறது கிடையாது. வேதம் அப்படின்னா அறிவு. அதனால எதெல்லாம் அறிவு இருக்கோ அதெல்லாம் வேதம்னு சொல்ல முடியுமா? ஒரு விதத்தில் சொல்லலாம். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேதத்திற்கு புறம்பாக எந்த அறிவும் இருக்க முடியாது. அதாவது எல்லா விதமான அறிவுமே வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதங்களில் இல்லாத விஷயங்களே கிடையாது. வேதங்களில் நம்ம பகவானை பற்றி தெரிந்து கொள்றதுக்குன்னு மட்டும் கிடையாது, இந்த உலக வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள் கூட வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதங்கள் ஒரு கற்பக மரத்தை போன்றது. நமக்கு என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். வேதங்களை வச்சு ஒருத்தர் அரசியல் கற்றுக்கொள்ளலாம், ஒருத்தர் எப்படி புலன் இன்பத்தை சுகமாக அனுபவிக்கலாம்ங்கிறத கூட கற்றுக்கொள்ளலாம், ஒருத்தர் எப்படி வியாபாரம் செய்கிறதுன்னு கற்றுக்கொள்ளலாம், போர்க்களை எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கொள்ளலாம், மருத்துவத்தை பற்றி கற்றுக்கொள்ளலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அதனால் வேதம் அப்படின்னா அறிவு. அங்கீகரிக்கப்பட்ட வேதத்துக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயமே அறிவு இருக்க முடியாது. அது எல்லாமே வந்து அறியாமை தான். வேதத்திற்கு புறம்பாக அறிவு அப்படின்னு ஏதாவது இருந்தா கூட அதுவும் உண்மையில அறியாமை தான். பவிஷ்ய புராணத்தில் சொல்லப்படுது, வேதங்கள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம அறியக்கூடியது, ரிக் யஜுர் சாம அதர்வண, இந்த நான்கு வேதங்கள், அந்த வேதங்களை சார்ந்த உபனிஷத்துகள், வேதாந்த சூத்திரம், புராணங்கள், இத்திகாசம், இது எல்லாம் இணைந்து வேதங்கள்னு சொல்லப்படுது. வேதங்கள் பொதுவாக பார்த்தோம்னா, சரி இதெல்லாம் வேதம், இந்த வேதத்தில் என்னதாங்க சொல்கிறாங்க, என்ன இருக்குது வேதத்தில், வேதங்களில் வந்து மூன்று பிரிவாக பொதுவாக பிரிக்கிறாங்க, கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டா. கர்ம காண்டா அப்படின்னா, ஒருத்தவங்க இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அவங்க படிப்படியாக முன்னேறத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய வழிமுறை கர்ம காண்டா. இது வந்து ஒருத்தருக்கு பௌதிக வசதிகளை அதிகரித்துக்கிறதுக்கு உதவக்கூடியது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறாங்க. எதுக்கு மக்கள் கோயிலுக்கு போகிறாங்க? எனக்கு பைசா வேணும், எனக்கு கார் வேணும், இது மாதிரி ஏதோ அவங்கவுங்க ஆசைகளோட வேதங்களை பின்பற்றுறாங்க. இது கர்ம காண்டா. அதுக்கடுத்து ஞான காண்டா. ஞான காண்டா அப்படின்னா, இறைவனை உணர்ந்து கொள்றதுக்காக அவங்க வந்து பல விதங்களில் யோசிப்பாங்க, பல விதங்களில் உட்காந்து யோசிச்சு 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 ஏதோ ஏதோ பண்ணுறது, இது வந்து ஞான காண்டம். உபாசன காண்டம் அப்படின்னா வழிபடுறது, இறைவனை வழிபடுறது, அல்லது குறிப்பாக கிருஷ்ணரை வழிபடக்கூடிய, இந்த மாதிரி மூன்று பிரிவுகளாக ஒருத்தர் தங்களுடைய கடமையை செய்து கொடுக்கப்பட்டுள்ள யாகங்கள் இதெல்லாம் செய்யக்கூடியது ஒரு பகுதி, கற்பனை செய்து தங்களுடைய மூளையை கசக்கி பரம்பொருளை உணரலாமல் அறியக்கூடியது இன்னொரு பகுதி, அப்புறம் பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகள், அதில் பகவான் கிருஷ்ணரை வழிபடுறது உயர்ந்ததாகவும் இருக்கு. ஓகே, பக்தர்கள் தயவுசெய்து அவர்களுடைய செல்ஃபோனை அணைச்சி வைங்க, ரொம்ப முக்கியம். வேதங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லித்தருது, எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேதங்கள் ஒருத்தருக்கு புருஷார்த்தத்தை கொடுக்குது. வேதங்களுடைய அர்த்தம், அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான்குன்னு சொல்லப்படும், நான்கு அர்த்தம், நான்கு பலன்களை வேதங்கள் கொடுக்குது, அல்லது நான்கு விஷயங்கள் நம்ம வேதங்களில் வந்து இருந்து ஒருத்தர் பின்பற்றதுக்கு அடையறத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா, இந்த நான்கு விஷயங்கள் வேதங்களில் சொல்லப்படுது. நிறைய இடங்களில் நம்ம இதை பற்றி கேள்விப்படுவோம். தர்ம அப்படின்னா நீதி நெறிகள், குறிக்கோள்கள், எதை ஒருத்தர் செய்யணும், எது செய்யக்கூடாது போன்ற விஷயங்கள் தர்மம். இந்த தர்மத்தை ஒருத்தர் கடைபிடிக்கும் போது அதன் மூலமாக அவர்களுக்கு அர்த்தா, அர்த்தானா பணம், செல்வம், ஒருத்தர் வந்து செல்வந்தர் ஆகிறாங்க. அப்படி செல்வந்தர் ஆகும்போது அவங்களுக்கு அடுத்தது கிடைக்கக்கூடியது காமம், அவங்களுக்கு புலனின்பத்தை அனுபவிக்க முடியும். அப்படி ஒருத்தர் காமத்தை அனுபவிக்கும் போது அடுத்து அவருக்கு வரக்கூடியது மோக்ஷ. காமத்தை அனுபவிச்சா மோக்ஷ கிடைச்சிருமா? அப்படி கிடைக்காது. எப்போ ஒருத்தர் தர்ம, அர்த்த, காம இதில் மூழ்கி, அதாவது வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கிறது மூலமாக ஒருத்தன் அர்த்தாவையும் காமத்தையும் அனுபவிக்கிறானோ, அப்போ ஒரு காலகட்டத்தில் அவன் வந்து இதில் வெறுப்பு ஏற்படும், என்றோ ஒரு நாள் ஏற்படலாம், இல்லை அவன் இவ்வளவுதான் வாழ்க்கையா, இதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு சொல்லி அறியறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த உலக வாழ்க்கையில் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது அவனுக்கு, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து யோசனை வரலாம், வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், பொதுவாக மக்களுக்கு யார் ஒருத்தர் வேதங்களின்படி காமத்தை அனுபவிக்கிறாங்களோ, காமம் அப்படின்னா பௌதிக ஆசைகள் எல்லாமே பொருந்தும் இந்த இடத்துல, யார் ஒருத்தர் வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடித்து பொருள் சம்பாதித்து, அதாவது அர்த்தா, அதே மாதிரி வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மத்தின்படி யார் ஒருத்தர் புலனின்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க காலப்போக்கில் அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் வரலாம், இதெல்லாம் வந்து தேவையில்லையோ, இதுக்கு அப்பால் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் தர்மத்தின்படி இல்லாமல் அதர்மத்தின்படி பொருள் சேர்க்கிறாங்களோ, அதர்மத்தின்படி புலனின்பத்தை அனுபவிக்கிறாங்களோ, அவங்க என்றுமே அதில் வெறுப்பு ஏற்படாது, அவங்க என்றுமே அதை விட்டு வெளியில் வரவும் முடியாது. யார் ஒருத்தர் தர்மத்தின்படி பொருள் சேர்த்து தர்மத்தின்படி புலனின்பத்தை அனுபவித்து பழகிறாங்களோ, அதுக்கப்புறம் பல நாட்களில் அவங்களுக்கு வந்து இதற்கப்பால் என்ன இருக்குது, ஏன்னா அவன் தர்மத்தை கடைபிடிக்கிறான், தர்மத்தை கடைபிடிக்கிறனால அவனுக்கு இன்பம் கிடைக்குது, பொருள் வளம்லாம் கிடைக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து வேத காலத்தில் நிறைய யாகங்கள்லாம் பண்ணுறான், யாகங்கள்லாம் பண்ணி ஒருத்தன் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான், சொர்க்கத்துக்கு போகிறான், அதை பற்றி கேட்குறான், சொர்க்கத்தில் நிறைய அனுபவிக்கிறான், அப்புறம் மறுபடியும் இங்கே வரான், அவன் இப்படி சொர்க்கம் இந்த இன்பம் இதுலேயே இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு காலத்தில் யோசனை வரலாம், இதுக்கு அப்பால் என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரலாம். அப்படி வரும்போது அவன் இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு, பிறப்பு இறப்பற்ற நிலையை தாண்டி பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைவதற்கு ஒருத்தர் முயற்சி செய்யலாம். அப்படி முயற்சி செய்யும்போது அவனுக்கு வேதங்கள் மோட்சம் அடையிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. அது வரைக்கும் ஒருத்தனுக்கு அது சாத்தியமில்லை. பொதுவாக இது வந்து பொதுவான ஒரு வழிமுறை, ஒருத்தர் வந்து வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடித்து அதன் மூலமாக முன்னேறி செல்ல முடியும். இதுதான் வந்து வேதங்கள் கொடுக்குது. வேதம் அப்படிங்கிறது முதல்ல சொன்னேன், இது வந்து ஒரு கல்பத்தரும் வேணுங்கிறத கொடுக்கக்கூடியது. இதனுடைய கிளைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த மூன்றும் கிளைகள், கர்மகாண்டா, ஞானகாண்டா, உபாசன காண்டா, வேதங்களுடைய பூக்களாக இந்த தர்ம அர்த்த காமா இது இருக்கு. வேதங்கள் ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தினுடைய பலன் என்ன? ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் இறுதியாக நம்ம என்ன, நமக்கு மரம் எதுக்காக வைக்கிறாங்க? பழம் வரணும். ஆ, பழம் இருந்தால் தான் அந்த மரம் வந்து வச்சதுக்கு பிரயோஜனம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அழகுக்கு மரம் வைக்கிறதுலாம் கிடையாது. இந்த காலத்தில் நவீன காலத்தில் மரம் எதுக்கு வைக்கிறோன்னு கூட மக்களுக்கு மூளை இல்லாமல் போயிடுச்சு. சாஸ்திரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மரம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா பழம் வரணும். எந்த மரமானது பழம் கொடுக்கின்றதோ அந்த மரம் உயர்ந்த மரம். அது இல்லாத பட்சத்தில் பூவாவது கொடுக்கணும் அந்த மரம், அதுவும் இல்லாத பட்சத்தில் நிழலாவது கொடுக்கணும், இல்லை விறகுக்காவது உபயோகமாகணும். எதுக்குமே உபயோகமாகாமல் சும்மா அலங்காரத்துக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய மரம் வளர்க்குறாங்க. விறகு கூட அதை உபயோகப்படுத்த முடியாது, அதில் நிழலும் கிடைக்காது, அப்புறம் எங்கேருந்து பூ பழமெல்லாம் அதில் எதிர்பார்க்கறது? எப்படி பார்த்தாலும் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பழம், அந்த பழம் எப்போ சுவையாக இருக்கும்னா எப்போ அது நல்லா கனிந்து இருக்கோ அப்போ அந்த பழமானது சுவையாக இருக்கும். அப்படி வேதம் அப்படிங்கிற மரத்தினுடைய கனிந்த பழம்தான் ஸ்ரீமத் பாகவதம். வேதங்கள் ரொம்ப அதிகம், நிறைய இருக்குது வேதங்கள், நிறைய படிக்கிறது இருக்குது, அவ்வளோத்தையும் யாராலையும் படித்து தெரிஞ்சுக்க முடியாது, அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில். கலிகாலத்தில் எல்லோருக்கும் பார்த்தோம்னா பலவிதமான கஷ்டங்கள் இருக்கு, அவன் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது. நம்ம சொல்கிறோம், எப்போ வேத ஞானத்தினுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, அதன்படி நடங்கன்னு சொல்கிறோம். அதுவே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சரி சரி படிக்கிறேன்னு ஒரு சிலர் வருவாங்க, பாகவதம் நான் படிக்கிறேன் சுவாமி. சரி படிங்க, எவ்வளோங்க இருக்குது, எவ்வளோ பெருசுங்க பாகவதம்? ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ வருஷம் வருங்க, ஒரு 18 புஸ்தகம்தான் பாகவதம். இவ்வளோ பெரிய புஸ்தகத்தில் ஒரு 18 புஸ்தகம்தான் இருக்குது பாகவதம். அப்படின்னா ஆஹா, 18 புஸ்தகமா? ஆ, வாழ்க்கையில நமக்கு வந்து அதை ஒருத்தர் சராஸ் தினமும், ஸ்ரீல பிரபுபாதர் சொன்ன மாதிரி தினமும் ஒருத்தர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் ஸ்ரீமத் பாகவதம் 1 தடவை படிக்கிறது. 1 தடவை படித்தா எதுவும் புரிஞ்சிடாது அவ்வளோ ஈஸியாக, அதுவும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற விஷயங்கள். மீண்டும் மீண்டும் நம்ம படிக்கணும், மீண்டும் மீண்டும் கேட்கணும். சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார், தினமும் நம்ம வேத சாஸ்திரங்களை படிக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் மிக மிக முக்கியமானது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்துக்கு வேத வியாசரே கொடுத்த வியாக்கியானம். வேதங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக வேதாந்த சூத்திரத்தில் இருக்கு. அது வந்து சூத்திரமாக சின்ன சின்ன வரிகளாக இருக்கும், அது என்னன்னு யாருக்குமே புரியாது அவ்வளோ எளிமையாக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கலாம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, எனவே பிரம்மனை பற்றி கேள். இது வந்து வேதாந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூத்திரம். எனவே அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பொருள் சொல்லுவீங்க? எனவே அப்படின்னா, எனவே பிரம்மனை பற்றி கேள், என்னது அது எனவே பிரம்மனை பற்றி கேள். அதுக்கு முன்னாடி எது வேணாலும் கொடுக்கலாம் ஒருத்தர், சரியா? பொதுவாக கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, பற்பல பிறவிகளை கடந்து இப்போ வந்து மனித வாழ்க்கைக்கு வந்திருக்கோம், நீ பிரம்மனை பற்றி கேள் அப்படின்னு விளக்கம் கொடுக்கலாம். இல்லை ஒரு சிலர் என்ன சொல்லலாம், கர்ம காண்டத்தை நீ தாண்டி விட்டாய், இப்போது நீ பிரம்மனை பற்றி கேள்னு சொல்லலாம். வேதாந்த சூத்திரமானது கர்ம காண்டத்தை ஒருத்தர் தாண்டும் போது அணுக வேண்டியது. அதனால ஒருத்தர் என்ன சொல்லலாம், நீ வந்து கர்ம காண்டத்தை தாண்டி விட்டாய், இப்போது பிரம்மனை பற்றி கேள்னு சொல்லலாம். இப்படி வேதாந்த சூத்திரத்துக்கு எவ்வளவோ வியாக்கியானம் கொடுக்கலாம். அது என சூத்திர வடிவத்தில் இருக்கு, எப்படி வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம். அதனால ஸ்ரீமத் பாகவதமானது வேதாந்த சூத்திரத்தினுடைய இயற்கையான ஒரு வியாக்கியானம். அதன் மூலமா நம்ம வேதாந்த சூத்திரத்தை நல்லா தெரிந்து கொள்ளலாம், ஒழுங்காக முறையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்ரீமத் பாகவதமானது கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு, அதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வேதங்கள் பொதுவா ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு பிரிக்கப்படும். ஸ்ருதி அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து, ஸ்ருதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கேட்கப்படுது, எதெல்லாம் கேட்கப்பட்டதோ அது ஸ்ருதி. ஸ்மிருதி அப்படின்னா எதெல்லாம் நினைவு கொள்ளப்பட்டதோ அது ஸ்மிருதி. இந்த ஸ்ருதியும் ஸ்மிருதியும் சேர்ந்து வேத இலக்கியங்கள் ஆகும். வேதங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரிக், யஜுர், சாம, அதர்வன அதனுடைய பகுதிகளான உபனிஷத், வேதாந்த சூத்திரம், இதெல்லாம் வந்து ஸ்ருதி. ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸ்ருதியானது அது அப்படியே தான் இருக்கும் என்றுமே. ஸ்மிருதி அதனுடைய கொள்கைகள் மாறுபடாது. ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் ஸ்மிருதியிலையும் இருக்கும். ஆனால் ஸ்மிருதி அப்படிங்கிறது ஒருத்தர் நினைவுபடுத்தி சொல்கிறது. இப்போ வேத சாஸ்திரங்கள் உபனிஷத்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் புராணங்கள், இப்போ மகாபாரதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்மிருத்தின்னு சொல்லப்படுது. மகாபாரத கதைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்தது, அதை பற்றிய விளக்கம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஸ்ருதியில் என்ன இருக்கோ அதே விஷயங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஸ்ருதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்மிருதியோடு இணையும் போது நம்மளால் அருமையாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் வந்து ஸ்ருதி ஸ்மிருதி இந்த ரெண்டுமே வந்து வேதங்களில் அந்த ரெண்டு பிரிவுகளாக வேதங்கள் பிரிக்கப்படும். வேதங்கள்லேருந்து நம்ம வேதங்களில் எந்த புஸ்தகத்தை எடுத்திங்கனாலும் அதில் வந்து 3 விதமான தகவல்கள் நமக்கு இருக்கிறத பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அல்லது நம்ம அந்த தகவல்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம்னு சொல்லலாம். சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தா அப்படின்னா பகவானுக்கும் நமக்கும் அல்லது எனக்கும் இன்னொருத்தருக்கும் அல்லது பகவானுக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் எனக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? மூன்று பேர் இருக்கும். பகவான் இருக்கார், ஜீவன் இருக்கிறான், இந்த ஜட இயற்கை இருக்கு, இந்த ஜட உலகம் இருக்கு. இந்த மூன்று பேருக்கும் நடுவில் என்ன சம்பந்தம்? பகவானுக்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம், பகவானுக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம், இயற்கைக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம், ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் இடையில் என்ன சம்பந்தம், இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன உறவு அப்படிங்கிறத பற்றிய அறிவு, அதுதான் சம்பந்த ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சம்பந்தம். ரெண்டு பேர் இந்த மூன்று விஷயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவு முறையை பற்றி பேசக்கூடியது சம்பந்தம். பெரும்பாலான வேத சாஸ்திரங்கள் நிறைய சம்பந்த ஞானத்தை தான் கொடுக்குது. ஏன்னா இந்த சம்பந்த ஞானம் இருந்தால் தான் ஒருத்தன் அடுத்த நிலைக்கு போக முடியும். அபிதேயா அப்படின்னா வழிமுறைன்னு அர்த்தம். அதுவும் ஒரு பிரிவு. சரி, பகவான் இந்த இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நடுவில் இந்த உறவு, அந்த உறவை மூலமாக ஒருத்தன் என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், நான் கிருஷ்ணருடைய சேவகன். எனக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவு? நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிறத ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அபிதேயா அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சேவகன் அப்படிங்கிற வழி, அந்த நிலையை வந்து எப்படி அடையிறது, அதற்கான வழிமுறை, பக்தி தொண்டு, இது வந்து ஒரு வழிமுறை அபிதேயா. இதன் மூலமாக நம்ம அடையக்கூடிய இலக்கு அது வந்து பிரயோஜனம் அப்படின்னு சொல்லப்படும். பிரயோஜனம். சரி, இது உறவு தெரிஞ்சுக்கிறோம், இது வழிமுறை இருக்கு, இது மூலமாக எனக்கு என்ன பிரயோஜனம், பகவானோட லோகத்துக்கு போகலாம், அங்கே பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையை அடைகிறோம், அங்கே வந்து நமக்கு எந்த ஒரு துன்பங்களும் கிடையாது, இந்த உலகம் துன்பம் நிறைந்த உலகம், இந்த உலகத்தை விட்டு நம்ம பக்தி தொண்டை பயிற்சி செய்து இறைவனடி சேர்ந்தோம் அப்படின்னா அப்போ அங்கே நமக்கு துன்பங்கள் இல்லாத இடம், அது வைகுண்டம். வைகுண்டம் அப்படின்னா துன்பங்கள் இல்லாத இடம்னு அர்த்தம். நம்ம வைகுண்டத்திற்கு செல்ல இயலும். அதுதான் இந்த சம்பந்த, அபிதேயா, பிரயோஜனம். இந்த மூன்றும் எந்த சாஸ்திரத்தை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே பகவத்கீதையை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பகவத்கீதையில் எடுங்க, பகவத்கீதையில் சம்பந்தா பற்றி என்ன சொல்லியிருக்கு, எங்கே சொல்லியிருக்கு, யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது சொல்லுங்கள் சம்பந்தா பற்றி கீதையில் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் சொல்லுங்க. என்னவா யாம் பிரகிருத்தே கிரியமானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார இதியம்மே அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் பிரகிருத்தினால நடக்குது, ஆனால் அகங்காரத்தில் மூடனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தானே கர்த்தான்னு நினச்சிக்கிறான். ஸோ அங்கே வந்து கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கும் ஜீவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உறவை பற்றி சொல்கிறார். அப்புறம் பகவத்கீதையில் 95% இந்த உறவை பற்றி தான் பேசுகிறார். சம்பந்த ஞானம் தான் இருக்கு. ஆத்ம ஞானம் மொத்தமுமே சம்பந்த ஞானம் தான். கிருஷ்ணர் சொல்கிறார், தேகினோ ஸ்மின்யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரணம் முக்கியத்தி. இந்த தேகினா அண்ட் தேகி, உடல் உடலை உடையவன், ரெண்டு வேறுபடுத்துகிறார். இந்த உடலுக்கும் உடலை உடையவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். பகவத்கீதை முழுக்க சம்பந்த ஞானத்தை தான் கிருஷ்ணர் சொல்லித்தரார். மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன, இந்த ஜீவன்கள் எல்லாரும் என்னுடைய அம்சங்கள்ங்கிறார். அது என்ன? இறைவனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம். நத்வே பாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிப்ப நாச்சேப நா பவிஷ்யாமி சர்வே பயம் அத்தப்பறம். நீயோ நானோ இங்குள்ள மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் இல்லை, இனி இல்லாமல் இருக்க போவதும் இல்லைங்கிறார். அங்க என்ன சொல்றார், ரெண்டு ஜீவன்கள், எல்லா ஜீவன்களும் தனித்தனி ஜீவன்கள்னு சொல்றார். உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டு பேருமே ஜீவன்கள் தான், ஆனா ரெண்டு பேரும் தனித்தனி ஜீவன்கள். இது மாதிரி சம்பந்த ஞானம் தான் பகவத்கீதையில நிறைய சொல்லப்படுது. அப்புறம் அபிதேயா பகவத்கீதையில எங்க சொல்லப்படுது, வழிமுறை மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு, எப்பவும் என்னையே நினைச்சின்று என்னுடைய பக்தனாக இரு, உன்னுடைய வந்தனங்களை எனக்கு தெரிவிப்பாயாக. இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லும்போது அது வழிமுறை அவர் சொல்றார். பக்தியா மாம் அபி ஜானாதி, நிறைய இடங்கள்ல வழிமுறைகளை பற்றி சொல்றார். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ தென் அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. இதுல அபிதேயாவும் இருக்கு பிரயோஜனாவும் இருக்கு. இந்த சர்வ தர்மான் பரித்தியஜ ஸ்லோகத்துல ரெண்டுமே இருக்கு. முதல் லைன்ல கிருஷ்ணன் சொல்றார், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் பிரஜ, எங்கிட்ட நீ சரணடைங்கிற, என்ன நீ சரணடைஞ்சினா உனக்கு என்ன பிரயோஜனம். அவர் சொல்றார், நான் உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்கி உனக்கு மோட்சமும் தரேங்கிற, இது பிரயோஜனம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன ஸ்லோகத்திலேயே தான், மன்மனாவ மக்தோ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசேமி, நீ எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறனால நான் உனக்கு சத்தியம் அளிக்கிறேன். என்ன சத்தியம் அளிக்கிறேன், நீ என்னை வந்தடைவாய். எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம, எத்கத்வான நிவர்த்தந்தே, எங்கே செல்வதால் திரும்பி வரமாட்டார்களோ அந்த இடத்திற்கு வருவார்கள். இதெல்லாம் கிருஷ்ணர் கீதையில பிரயோஜனாவை பத்தியும் சொல்ல. ஸோ எந்த சாஸ்திரங்களை எடுத்துக்கிட்டினாலும் அங்க இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம். இதுதான் வேதங்கள்ல இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள். வேதங்கள் அது எங்க இருந்து வந்துச்சு, நிறைய பேர் கேட்பாங்க, வேதங்கள் எங்க இருந்து வந்தது, வேதங்களை யாருங்க எழுதுனா, இது யாரோ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, யாரோ எழுதுனதை நீங்க எழுது இதை வச்சு பேசிட்டு இருக்கீங்களேம்மா, வேதங்கள் யாரும் எழுதுனது கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணரும் எழுதுனது கிடையாது. வேதங்கள் நித்தியமானது, எப்படி ஜீவன்கள் நித்தியமானதோ நம்ம எல்லாரும் நித்தியமானவர்கள். நமக்கு ஆரம்பம் இருக்கா ஜீவனுக்கு, ஆரம்பம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்றார், ஜீவன்கள் இல்லாமல் இருந்த காலம் எதுவுமே கிடையாது. நீங்களோ நானோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவன்களோ யாருமே இல்லாமல் இருந்த காலம் கிடையாது. ஜீவன்கள் நித்தியமானது, நித்தியோ நித்தியானா சேத்தன சேத்தனானம், ஜீவன்கள் நித்தியமானது. ஆத்மா அழிவற்றது, ஆதி அந்தமற்றது ஆத்மா. இருந்தாலும் ஆத்மாவானது சில நேரங்களில் எல்லாவற்றினுடைய தோற்றுவாய் இறைவன் சொல்லப்படுறது. பகவான் எல்லாவற்றிற்கும் மூலம், ஆதி மூலம். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, இந்த உலகத்துல என்னவெல்லாம் இருக்கோ, ஆன்மீகம் பௌதீகம் என்று என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றுக்கும் நானே மூலம்ங்கிறார். அதனால ஒரு ஜீவன்களுக்கு ஆதி கிடையாது, இருந்தாலும் கிருஷ்ணர் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறார். அதை போலவே வேதங்களுக்கும் ஆதி கிடையாது, வேதங்கள் நித்தியமானது. சில நேரங்களில் வேதங்கள் என்ன சொல்லப்படுது, வேதங்கள் வந்து பகவானுடைய மூச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பகவானுடைய மூச்சு அப்படின்னா என்ன, பகவான்கிட்ட இருந்து வரக்கூடியது. ஆனால் மூச்சு அப்படிங்கிறது, மூச்சு இல்லாமல் எப்பயாவது யாராவது மனுஷங்க இருந்திருக்காங்களா நம்மளுடைய பார்வையில் பார்க்கலாமே. மூச்சு அப்படிங்கிறது ஒரு மனிதனோட என்றுமே இருக்கக்கூடியது. மூச்சுக்கு ஆரம்பம் இருக்கா? இப்ப ஓகே, ஜெயகிருஷ்ணா உனக்கு என்ன வயசாகுது, 14 வயசாகுது. 14 வருஷமா இந்த பையன் இருக்கான். இந்த பையனோட மூச்சு எப்ப ஆரம்பமாச்சு? அவன் எப்ப எப்பெல்லாம் இருக்கானோ அப்போ அந்த மூச்சும் இருக்கு. சரியா? அதாவது பையன் கொஞ்சம் வருஷம் 10 வருஷம் இருந்தான், பையனுக்கு 14 வயசு, அவனோட மூச்சு வந்து 5 வயசுலேருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆ முடியாது. அது வந்து அறிவற்ற ஒரு கூற்று. அது மாதிரி வேதங்கள் வந்து நித்தியமானது, வேதங்கள் பகவானுடைய மூச்சு போன்றவை. பகவான் எப்படி நித்தியமானவரோ அதே மாதிரி வேதங்களும் நித்தியமானது. இப்போதான் வேதம் தோன்றினதுன்னு யாருமே சொல்ல முடியாது. வேதங்கள் என்றுமே இருக்கக்கூடியவை. சில நேரங்களில் அவை வந்து வெளிப்படும், சில நேரங்களில் வெளிப்படாமல் போயிடும், மறைத்து வைக்கப்பட்டுரும். அது வாய்ப்பு இருக்குது, மறைத்து வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லது இப்போ தான் படைத்தாங்க வேதத்தை, இப்போ தான் வேதத்தை எழுதினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வேதங்கள் யாரும் எழுதினது கிடையாது, வேதங்கள் என்றுமே இருக்கக்கூடியது. வேதங்களை வந்து பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு எப்படி நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். வேதங்கள் என்றுமே இருக்குது, ஆனால் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, பிரம்மாவோட இதயத்தில் சொல்லி பிரம்மா அதன் பிறகு அதை உணர்ந்து அவர் வெளிப்படுத்தி அதன் பிறகு அவருடைய சீடர்களுக்கு கொடுத்து பல்வேறு சீடர்கள் மூலமாக இந்த வேதங்களானது பெறப்பட்டது. அந்த வேதங்களை வியாசதேவர் கலியுகத்தினுடைய மக்களுக்காக எழுத்து வடிவில் கொடுத்தார். வேதங்கள் எழுத்து வடிவில் கிடையாது, இதற்கு முன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, வேதங்கள் எழுத்து வடிவத்தில் கிடையாது. அப்பெல்லாம் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள், ஒரு தடவை கேட்டாங்கன்னா மனசில் நிறுத்திப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம 10 தடவை கேட்டால் கூட அடுத்த நாள் மறந்துடுறாங்க. மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்யோகி உபத்ருதம். கலியுகத்தினுடைய மக்களுடைய அறிகுறி இது. கலியுகத்தில் எல்லாரும் மந்தமான புத்தியுடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பாக்கியமும் கிடையாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் மனசில் ஏதாவது பிரச்சனைகளோடு தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆயுளும் பார்த்தோம்னா ரொம்ப குறைவு கலியுகத்தில். முன்னாடி இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேட்டாங்கன்னா உடனே புரிஞ்சுப்பாங்க. அதாவது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அப்படி பக்கத்தில் நெருப்பு வந்துன்னா உடனே படிச்சுக்கும், அது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் கற்பூர புத்தி நம்ம சொல்கிறவங்களுக்கு கூட யாருக்கும் கற்பூர புத்திலாம் கிடையாது. இந்த கற்பூரம்லாம் கொஞ்சம் எரிஞ்சிட்டு உடனே அணைஞ்சு போயிடும். நவீன கால கற்பூரம் அப்படி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அப்படியே கற்பூர புத்தி இருக்கிறவனுக்கு கூட பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மறந்துடுவான். ஆனால் வேத காலத்தில் அப்படி கிடையாது, அவங்க வந்து நினைவில் கொள்ள முடியும். அதனால் எழுத்து வடிவில் கொடுக்கறதுக்கான அவசியம் இல்லை. வெறும்னு சொல்கிறது கேட்பாங்க, கேட்டதை நினைவில் வச்சுப்பாங்க வாழ்க்கை முழுக்க. ஆனால் கலியுகத்தில் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால வியாசதேவர் எல்லாவற்றையும் எழுதுகிறார். அவர் வந்து வேதங்களை 4 பிரித்து, வேதங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று தான், அதை வந்து ரிக் யஜுர் சாம அதர்வணன் பிரித்து வேதாந்த சூத்திரத்தை கொடுத்து அதுக்கு வியாக்கியானமான ஸ்ரீமத் பாகவதத்தையும் கொடுத்து, மக்கள் ஒரு சிலர் ஸ்ரீமத் பாகவதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கலாமேங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே அவர் வந்து மற்ற புராணங்களையும் கொடுத்தார். அவர் நிறைய புராணம்லாம் எழுதினார், புராணங்கள் கொடுத்தார், வேதங்கள் கொடுத்தார், உபநிஷத்து கொடுத்தார். அவருக்கான ஒரு திருப்தி இல்லை. அப்போ அவருக்கு வந்து நாரதர் சொன்னார், அவருடைய குரு வியாசருடைய குரு நாரதர், அவர் சொன்னார், நீ பகவானுடைய லீலைகளை பிரத்யேகமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரை ஸ்ரீமத் பாகவதத்தை எழுத வைத்தார். அப்படி வந்தது ஸ்ரீமத் பாகவதம். அதனால் இந்த வேதங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நேற்று தோன்றினது கிடையாது. சில பேர் அதை வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்காக தான் நான் உதாரணம் கொடுத்தேன். இந்த பையன் 14 வருஷம் இருக்கான்னா அவனோட மூச்சு 14 வருஷமாக இருக்குது. பகவான் நித்தியமானவராக இருக்கிறார்னா வேதங்களும் நித்தியமாகவே இருக்குது. இருந்தாலும் வேதங்கள் பகவான்கிட்டருந்து வருதுன்னு சில நேரங்களில் சொல்லப்படுறது. மூச்சு யார்கிட்டருந்து வருது? அவன்கிட்டருந்தா வருது, பையன்கிட்டருந்தா வருது. அதுமே இந்த வேதங்கள் வந்து மனித சமுதாயத்திற்கு ஒரு மேனுவல் மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போய் மிக்சி கிரைண்டரு இல்லை புதுசு பொதுவாக எலக்ட்ரானிக் பொருள்லாம் வாங்கினோம்னா அதோட சேர்ந்து ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அது எதுக்கு, அது எப்படி உபயோகிக்கிறது, என்னெல்லாம் அதில் வந்து கவனமாக இருக்கணும், எப்படி இதை வந்து பக்குவமாக பராமரிக்கிறது, இதெல்லாம் அதில் கொடுத்துருப்போம். அது மாதிரி இந்த உலகத்தை, இந்த உலகத்தோடு இந்த ஜீவன்களோடு எப்போவுமே இந்த இந்த ஒரு மேனுவல் மாதிரி இந்த வேதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ வந்து வேதங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதை எப்படிங்க நான் நம்புறது? நீங்கள் சொல்கிறீங்க, ஒருவேளை இதெல்லாம் கதையாக இருந்துட்டா என்ன? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, அட புராணங்கள் அதெல்லாம் கதைங்க, மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் ஏதோ யாரோ எந்த காலத்துலேயே புலப்பத்து போய் யாரோ எழுதி வச்சுட்டாங்க கதை, அதை வேற இவங்க உண்மைன்னு சொல்லி நினச்சின்னு இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் நல்ல அறிவாளிகள் மாதிரி இருப்பாங்க, அவங்க கூட இந்த மாதிரி நினைப்பாங்க, வேதங்களை அட ராமாயணம் யார் கண்டா இதெல்லாம் நடந்துச்சுன்னு, எப்படிங்க இதெல்லாம் நம்புறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வேதங்கள், வேதங்களை நம்புறதுக்கு வெளியிலேருந்து நம்ம எதுவுமே சாட்சியம் கொண்டு வர முடியாது. வேதங்கள் சுயமான அதிகாரத்தன்மை உடையவை, அதுக்கு வேற யாரும் அதிகாரத்தன்மை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேதங்களை எப்படி நம்புறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு உயர்ந்த ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா அது வந்து தவறு இல்லாததாக இருக்கணும், சரியா? அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதை நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு ஒரு செய்தித்தாள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்தித்தாளில் தவறு இருந்ததுன்னா அந்த செய்தித்தாளை மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க, சரியா? செய்தித்தாளில் எவ்வளவு தான் ஒருத்தர் வந்து படித்தாலும் அதில் வந்து வெறும் தப்பு தப்பாக ஒருத்தர் எழுதி வச்சுருந்தான்னா அந்த செய்தித்தாள் விற்குமா? யாரும் வாங்க மாட்டாங்க. ஆடப்பாப்பா, அதில் உண்மையே போட மாட்டான். ஆனால் இந்த காலத்தில் நிறைய செய்தித்தாள்களில் உண்மை வர்றதில்ல, அது உண்மை. கூட இலவசம் கொடுத்தா வாங்குவாங்க. எப்படி பார்த்தா மக்கள் உண்மை வருதாங்கிறது பார்த்தோம்னா அதிகமாக வர்றதில்லை. இருந்தாலும் அது உண்மையானதாக இருந்ததுன்னா அது வாங்கலாம், அது ஏற்றுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்றன்னா அது என்றைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு பொருந்தது நாளைக்கு பொருந்தலை அப்படின்னு இருந்ததுன்னா அதுவும் அறிவு கிடையாது. அதனால் வேதங்கள் இந்த ரெண்டையுமே பொருந்தக்கூடியதாக இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. பகவான் கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இன்றைக்கும் அதே தான். கிருஷ்ணர் சொன்னார், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. ஒரு ஜீவன் தேகி, உடலை உடையவன், தேகினோ தேகி, உடலை உடையவன், உடலை உடலில் இருக்கும்போது குழந்தை பருவம், இளமை, முதுமை போன்ற பருவங்களை கடந்து செல்கிறான். அதுபோலவே மரணத்தின் போது வேறு உடலை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான், குழந்தையா இருக்கான், இளைஞனாகிறான், முதியவனாகிறான், செத்து போறான், சரியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதேதான். நீங்க பாத்தீங்களா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதேதான்னு? நான் சொல்லலாம், இல்ல இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருப்பான், கிழவனாவான், அப்புறம் இளைஞனாவான், செத்து போயிடுவான். இப்படி யாராவது சொல்றதுண்டா? இந்த ஞானம் மாறுமா? மாறாது. இது என்றும் இருக்கக்கூடிய 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி, சரி பின்னாடி இன்னும் 100 வருஷம் கழிச்சு, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு, 10,000 வருஷம் கழிச்சு, எப்பவுமே இது அப்படியே தான் இருக்கும். வேதங்களில் இருக்கக்கூடிய ஞானம் வந்து மாறாது. அதே மாதிரி இதில் எதுவுமே வந்து மக்களால் நம்பத்தகாததுன்னு எதுவும் கிடையாது. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே உண்மையான வஸ்துக்கள். இதில் இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து தவறுகள் கிடையாது வேதங்களில். இந்த உலகத்தை எதை தொட்டாலும் அதில் ஏதாவது தவறு இருக்கும், எவ்வளவுதான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோமா, ஆனால் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றது எல்லாமே தப்பு தான். இன்னைக்கு ஒருத்தன் ஏதாவது ஒன்ன சரின்னு நினைப்பான், அது நாளைக்கு இன்னொரு விஞ்ஞானி வந்து அவர் சொன்னது தப்பு இதுதான் சரி நான் வேணும்னு சொல்லுவான். அடுத்த நாள் இன்னொரு விஞ்ஞானி வந்து இல்லை இல்லை அவர் சொன்னதெல்லாம் தப்பு நான் சொல்றது தான் சரிம்மா. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த விஞ்ஞானிகள் வந்து வேதங்கள்லாம் கதைன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒருத்தன் ஒரு விஷயத்த இது தவறுன்னு சொல்றானா சரி என்னன்னு சொல்ல தெரியணும். சரி என்னன்னு சொல்ல தெரியாது இந்த விஞ்ஞானிகளுக்கு. உலகம் எப்படி தோன்றினதுன்னு சொல்லி வேதங்கள் நமக்கு விளக்கங்கள் கொடுக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, ஜீவன் எப்படி தோன்றினதுங்கிறதுக்கு விளக்கம்லாம் கொடுக்கு. உயிர் எப்படி வருது? இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்ல வேதத்துல சொல்றதெல்லாம் கதை, உயிரானது ஜட பொருள்ல இருந்து வருதுங்கிறான். உயிர் வந்து பல ரசாயன பொருள்கள்லாம் சேரும்போது அதுல இருந்து உயிர் தோன்றுது. அந்த உயிர் வந்து முன்னாடி சின்ன பூச்சியா இருந்தது, இல்ல பாக்டீரியாவா இருந்தது, பாக்டீரியாவா இருந்து அப்புறம் பூச்சி ஆச்சு, அப்புறம் இதாச்சு அதாச்சு அது அப்புறம் குரங்காச்சு, குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறான். இதுதான் நமக்கு பள்ளிக்கூடத்துலலாம் முட்டாள்கள் சொல்லித்தர்றது. முட்டாள் விஞ்ஞானிகள் முட்டாள்தனத்தோட எந்த ஒரு நிரூபணமும் இல்லாம யாராவது பார்த்துருக்கீங்களா குரங்கு மனுஷனானத சொல்லுங்க? சரி குரங்குல இருந்து மனுஷன் வந்திருந்தா இன்னும் ஏன் குரங்கு இருக்கு? இன்னும் ஏன் அது குரங்குக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இருக்கு, ஆடு மாடு எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு, எப்படி இருக்கு? ஆனா மக்களுக்கு மூளை இல்லை. இந்த விஞ்ஞானிகள் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நேற்று ஒன்று சொல்லியிருப்பான், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவான். நிரூபணம் இல்லாது. நம்மளுடைய ஆச்சாரிய ஷில பிரபுபாதர் சொல்வார், நீ வந்து ரசாயனத்திலிருந்து உயிர் வந்ததுன்னு சொல்ற, எனக்கு ஒரு கொசுவை தயாரிச்சு காட்டு பார்க்கலாம். ஒரு கொசு, ஒரு கொசுவை தயாரிக்க முடியுமா? முடியாது. உன்னோட உன்னோட லெபோரட்டரியில் போய் ஒரு கொசுவை தயாரிச்சு காட்டு, இல்லை ஒரு முட்டையை தயாரி பார்க்கலாம். ஒரு முட்டை, ஒரு முட்டையை தயாரிக்க முடியுமா? முடியாது. ஷில பிரபுபாதர் சொல்லுவார், ஒரு கோழி இருக்குதே, அந்த கோழி வந்து விஞ்ஞானியோட மிகச்சிறந்த விஞ்ஞானி. விஞ்ஞானிகள் ஒரு கோழியை காட்டிலும் கீழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா இந்த கோழியால் ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியும், இந்த விஞ்ஞானிகளால் ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியாது. இப்படி விஞ்ஞானத்தின் மூலமா அந்த விஞ்ஞானத்துல நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. உயிர் எப்படி தோன்றினது அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4000 கொள்கைகள் இருக்கு. உயிர் எப்படி தோன்றினது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒன்னொன்று சொல்றான். அது மாதிரி 4000த்துக்கு மேல இருக்கு. சாஸ்திரம் ஒன்னே ஒன்று தான் சொல்லுது, தெளிவா சொல்லுது. எதை எடுத்துக்கிறது? நீ எந்த விஞ்ஞானியை நம்ப போற அது நம்ம கையில இருக்கு. எந்த விஞ்ஞானியை நம்புறோம் அப்படிங்கிறது நம்ம பொறுப்புல இருக்கு. ஆனா சாஸ்திரம் என்னைக்கும் ஒரே விஷயத்தான் சொல்லுது. இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று மாத்துறது கிடையாது, அது கிடையாது சாஸ்திரம். அதனால நம்ம சாஸ்திரத்தை நம்புறதுனால நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த வேதங்கள்லயும் ஒரு சில பிரச்சனை இருக்கு. சாஸ்திரத்தையும் நம்ம ஒழுங்காக பெற வேண்டும். இப்ப ஒரு மருந்து கடை இருக்கு. மருந்து கடையில என்ன இருக்கும்? மருந்து இருக்கும். எனக்கு வியாதி இருக்கு, நான் மருந்து கடைக்கு போறேன். இப்படி பாக்குறேன், சுத்தி முத்தி பாக்குறேன். இங்கி பிங்கி பாங்கி டென்டன். சரி, எனக்கு வந்து அந்த சிகப்பு கலர் டப்பா கொடுங்க, அதில் இருக்க மருந்து கொடுங்க அப்படின்னு நான் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்? வியாதிக்கு என்ன மருந்தோ அதுதான் வாங்க முடியும். அது மாதிரி நம்மளுடைய வியாதிக்கு என்ன மருந்தோ அதைத்தான் நம்ம வாங்க முடியும், அந்த மருந்து தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு நமக்கு யார் தேவை? ஒரு மருத்துவர் வேண்டும். ஒரு மருத்துவர் இருந்தாதான் என் வியாதிக்கு என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும், அந்த மருந்தை நான் வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி வேதங்களை அணுகிறதுக்கும் ஒரு குரு அவசியம் தேவைப்படும். குரு இல்லாமல் வேதங்களை அணுக முடியாது. குரு அப்படிங்கிறவர் முறையான பரம்பரை மூலமாக வரக்கூடியவராக இருக்கும். ஏதோ குரு அப்படின்னா யார் வேணாலும் குருவாக முடியாது. யார் வந்து முறையான பரம்பரையில் வந்து விஷயங்களை முறைப்படி உள்ளது உள்ளபடி கேட்டு புரிந்து கொண்டார்களோ அவர்கள் குருவாகும் தகுதியுடையவர்கள். அவர்கள் யார் ஒருத்தர் வேத சாஸ்திரங்களை முறையாக கற்றிருக்காகோ அவர்கள் குருவாகக்கூடிய தகுதியுடையவர்கள். பத்ம புராணத்தில் 4 வகையான சம்பிரதாயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சம்பிரதாயம் அப்படின்னா குரு சீட பரம்பரை. குரு இருக்கார், அவர் சீடர்களுக்கு சொல்லித்தரார். அந்த சீடர்களில் ஒரு சிலர் குருவாகிறாங்க, அவங்க சீடர்களுக்கு சொல்லித்தராங்க, அதிலிருந்து அப்படியே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியது தான் குரு சீட பரம்பரை சம்பிரதாயம். 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. பிரம்மதேவர் மூலமாக, நாரதர் வழியாக ஞானத்தை கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொல்கிறார், பிரம்மா நாரதருக்கு சொல்கிறார், நாரதர் வியாசருக்கு சொல்கிறார், வியாசர் மத்வாச்சாரியருக்கு சொல்கிறார். இப்படியே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியது ஒரு சம்பிரதாயம். இது பிரம்ம மத்வ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தது தான் இஸ்கான், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இந்த சம்பிரதாயத்தினுடைய ஒரு கிளை கௌடியா, பிரம்ம மத்வ கௌடிய கிளை, இதை சார்ந்தது தான் இஸ்கான். அதனால் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன நமக்கு கொடுத்துருக்காரோ, அவருடைய புஸ்தகங்களில் நம்ம என்ன பார்க்குறோமோ, அது வந்து பரம்பரை மூலமாக பெறப்பட்ட வேத அறிவு. ஏதோ பிரபுபாதர் அவர் என்ன நினைச்சாரோ அதை சொல்லிட்டு போகல. நன்னைக்கெல்லாம் நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு என்ன நினைச்சனோ நான் அதை எழுதினேன், நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ பின்பற்றிக்கோ. இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடியவர். ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. மக்கள் ஆனால் நம்ம வந்து விழிப்போடு இருக்கணும். வேத ஞானம் அப்படிங்கிறது முறையான சீட பரம்பரை மூலமாக பெறப்பட வேண்டும். இது வந்து மத்வ சம்பிரதாயம். அப்புறம் லக்ஷ்மி மூலமாக வரக்கூடியது, லக்ஷ்மி மூலமாக ராமானுஜாச்சாரியர் மூலமாக வரக்கூடியது ஸ்ரீ சம்பிரதாயம். குமாரர்கள் மூலமாக, நிம்பர்கர் மூலமாக வரக்கூடியது குமார சம்பிரதாயம், அல்லது இன்றைக்கு வல்லப சம்பிரதாயம்னு அறியப்படுது குஜராத் பகுதிகளில். அப்புறம் சிவபெருமான் மூலமாக, விஷ்ணு சுவாமி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் மூலமாக வரக்கூடியது ருத்ர சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயம் இருக்குது. இந்த 4 சம்பிரதாயங்களை வைத்து நம்ம வேத ஞானத்தை அறிந்து கொள்ளலாம். வேத ஞானத்துக்கும் ஆக்சுவலி வேத ஞானத்தில் எல்லாமே இருக்குது. இன்றைக்கு நவீன காலத்தில் பல விஷயங்கள், நவீன விஞ்ஞானிகளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வேதங்களில் இருக்குது. உதாரணத்துக்கு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் ஏவுறான், உத்தராவினுடைய கருப்பையில் உள்ள இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் கொள்வதற்காக. பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தி உலகம் மொத்தத்தையும் அழிக்கலாம், கருவுக்குள்ளார் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் கூட கொல்லலாம். அவ்வளோ திறன் வாய்ந்த அஸ்திரம். அது மாதிரி இன்னைக்கு அஸ்திரம் இருக்கா? அந்த மாதிரி இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி பின் லேடனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. 1000 மக்கள் குறைஞ்சு வெளியில் சொன்னது. உண்மையில் எவ்வளோ பேர் செத்துவானா யாருக்கும் தெரியாது. வெளியில் சொன்னது 1000 மக்கள் இறந்து போனாங்க. பின் லேடன் இறந்தானா இருக்கிறானான்னு தெரியல. ஆனால் வேதங்களில் இருக்கக்கூடிய அஸ்திரம் எப்படின்னா, யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரை சென்று தாக்கும். எங்கே ஓடுனாலும் பின்னாடி துரத்திட்டு போய் தாக்கக்கூடிய சக்தியுடைய. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாமத்துக்கு போட்டானா மொத்தமாக எல்லாரும் செத்து போயிடுவான். அங்கே இருக்கிறவன் யாரை கொல்லணும்னு நினச்சானா அவன் ஓடி போயிடலாம். ஆனால் வேத காலத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நெருப்பு வேணும்னா நெருப்பு ஆயுதம், நீர் வேணும்னா நீர் ஆயுதம், காற்று வேணும்னா காற்று ஆயுதம், இது மாதிரி பலவிதமான ஆயுதங்கள் இருந்திருக்கு. வேத ஞானம் வந்து ரொம்ப உயர்வு பெற்றது, உயர்ந்த விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம்லாம் இன்றைக்கி கிடையாது. கௌரவர்கள் பிறக்கும்போது அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி காந்தாரி வந்து வயிற்றில் ஐயோ குந்தி காந்தாரிக்கு முன்னாடியே குழந்தையை பெற்றுடுவாள். அதனால் பொறாமையில் காந்தாரி தன்னுடைய வயிற்றில் வயிற்றை பிடிச்சி உலக்கையில் அடிப்பாள். உடனே ஒரு பிண்டம் வந்து விழும். ஐயோ இதனால் பிண்டமாக விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் வியாசர் வந்து அங்கே ஒரு சில விதிமுறைகள்லாம் பண்ணி அவங்க ஒரு பானையில் நூறு பானையில் அந்த பிண்டத்தை அறுத்து போடுவாங்க. அது மூலமாக 100 குழந்தை பிறக்கும். அதெல்லாம் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த விஞ்ஞானம்லாம் தெரியுமா? தெரியா? டெஸ்ட் டியூப் பேபி. ஆனால் டெஸ்ட் டியூப் பேபி வந்து ஒரு லிமிட்டு தான். அதை விட இது வந்து பல மடங்கு உயர்ந்த விஞ்ஞானம். இன்னொன்று தெரியும், இன்னொன்று இருக்கு. ஒரு சிலர் பாதரசம் தெரியுமா? மெர்க்குரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாதரசம். பாதரசம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? விஷம்னு சொல்கிறாங்க. பாதரசத்தை ஒரு துளி ஒருத்தன் சாப்பிட்டாலும் செத்து போயிடுவான். ஆனால் வேத காலத்தில் ஒருத்தன் வந்து பாதரசத்தை குடித்து அதை வந்து இரும்பு மேலே அல்லது ஒரு சில காப்பர் தாமிரத்தின் மேலே அவங்க வந்து சிறுநீர் கழிப்பாங்க. பாதரசத்தை வந்து சிறுநீர் மூலமாக கழிப்பாங்க. அது மூலமாக அந்த பாதரசம் வந்து தங்கமாயிடும். இந்த விஞ்ஞானம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு விஞ்ஞானிகளால் முடியுமா? கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் பல விஷயங்கள் ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கு வேதங்களில். ஜெகதீஷ் சந்திரபோஸுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க தெரியுமா? யார் அவர், என்ன கண்டுபிடிச்சார் அவர்? யாருக்கு தெரியும்? தெரியாதா யாருக்கும்? எல்லாம் மறந்து போயிட்டேன். ஜெகதீஷ் சந்திரபோஸ் எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அவருக்கு? தாவரங்களுக்கு உயிர் உண்டுன்னு அவர் கண்டுபிடிச்சார். ஏன் பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வேதங்களில் சொல்லியிருக்கு தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு? முட்டா பசங்க விஞ்ஞானிகள் நீங்கள் நம்பாமல் இருந்துட்டு இப்போ எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கிறதுக்காக அவனுக்கு நோபல் பரிசு வேறு ஒரு தேவையா? அதை வேறு பாடப்புத்தகத்தில் படிப்பாங்க நோபல் பரிசு பெற்றார் இதுக்காக. ஏன் எப்பயோ கோடி கோடானி வருஷங்களாக சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு மக்களுக்கு தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்களில் நமக்கு வந்து சொல்லியிருக்கு. இன்றைய விஞ்ஞானிகளுக்கு தெரியாத பல விஷயங்களும் சாஸ்திரங்களில் இருக்கு. நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்கள் வந்து நமக்கு ஏற்கனவே முன்னறிவிச்சிருக்கு. இப்போ புத்தர் தோன்றினது, சாணக்கியர் தோன்றினது, சைத்தன்ய மகாபிரபு தோன்றினது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. வேத காலத்தில் வந்து முந்தைய காலத்தில் உணவுலாம் எங்கேயும் விற்க மாட்டாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் சாஸ்திரம் உணவை விற்பாங்க. இது மாதிரி பல விதமான முன்னறிவிப்புகள்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும். நீங்கள் வேதங்கள் பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது நித்தியமானது அப்படிங்கிறத ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட 5000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதியிருக்காங்க. அப்படி எழுதின புஸ்தகத்தில் இன்றைய நிலவரங்கள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்து ஒருத்தர் வந்து வேதங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலாம். இப்படி பல நிலைகளில் ஒருத்தர் வந்து வேதங்களை பற்றி புரிந்து கொள்ளலாம். இப்படி வேதங்களை பற்றி முறையாக தெரிந்து கொண்டு நம்ம அதை அணுகணும் அப்படின்னா உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். வேதங்களை அணுகாமல் ஆன்மீகத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது சாத்தியமில்லை. அது வந்து என்றைக்கும் ஒருத்தருக்கு இயலக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அப்படி யாராவது முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். ஆன்மீக விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வேதங்களை அணுகுவது அவசியம். வேதங்களை அணுகாமல் அதிகாரப்பூர்வமான நபர்கள்டிருந்து வேதங்களை தெரிந்து கொள்ளாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம ஏமாற்றப்படுவது நிச்சயம். இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய பேர் தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அப்புறம் செத்து போயிடுவாங்க. ஐயோ கடவுள் செத்து போயிட்டார், ஐயோ கடவுள் செத்து போயிட்டாருன்னு கோடான கோடி மக்கள் அழுவாங்க. ஏ, கடவுள் எங்கேயா செத்து போவாரா? மூளை இருக்கா உனக்கு? அப்படி செத்து போனார்னா அவர் கடவுளா? உனக்கு அறிவு இருக்கா? ஆனால் மக்களுக்கு அறிவு கிடையாது, முட்டாள். ஏன் யாரும் உண்மையாக வேதங்களை அணுகிறது கிடையாது? வேதங்களை அப்படி மக்கள் உண்மையாக அணுகிறதுக்கு ஆள் இல்லாதனால பல அயோக்கியர்கள் தங்களையே கடவுள்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு தயாராக இருப்பான். அவன் ஏதேதோ உளறுவாங்க, நிறைய பேர் பிதற்றுவாங்க. இப்போ ஒருத்தர் போயிடலாம், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார். ஏமாறுறதுக்கு மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுக்கு மனிதர்கள் தங்களையே கடவுளாக சொல்லி வந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அப்போ வேத ஞானத்தின் மூலமாக பாதுகாக்கப்படலாம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. பேசின விஷயங்கள் ஆ ஸ்திரீ சூத்ர த்விஜபந்துனா, அவர்களுக்காக பெண்கள் மட்டுமில்லை, ஸ்திரீ சூத்ர த்விஜபந்து, பெண்கள் சூத்ரர்கள் த்விஜபந்து அப்படின்னா, த்விஜ அப்படின்னா பிராமண சத்திரிய வைஷ்யா, யாரெல்லாம் உபநாயனம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே த்விஜ, ரெண்டு முறை பிறந்தவர்கள். அவர்களுடைய பந்துக்கள் உறவினர்கள், அதாவது த்விஜ பந்து அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பிராமணராக இருக்கார் ஆனால் பிராமணருக்கான தகுதிகள் அவருக்கு இல்லை அப்படின்னா அவர் வந்து பிராமணர்னு எடுத்துக்கொள்ளப்படுறது கிடையாது, அவர் த்விஜ கிடையாது, அவர் த்விஜ பந்து. அவர்களும் வேதங்களை படிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஒருத்தன் பிராமணனாக இருக்கான், பிராமணன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கான், பிராமணனுக்கான தகுதி இல்லைன்னா அவனுக்கும் வேதங்களை படிக்கிறதுக்கான தகுதி கிடையாது. பெண்கள் மட்டும்தான் வேதங்கள் படிக்கிறதுல தடை செய்யப்படுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். பெண்கள் சூத்ரர்கள் த்விஜ பந்துக்கள், தகுதி இல்லாத நபர்கள், அவர்களும் வேதங்களை படிக்கிறதுக்கு தடை செய்யப்படுறாங்க. யார்கிட்ட பிராமண தன்மைகள் இல்லையோ அவன் வேதங்களை படிக்க முடியாது. பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வேதங்களை படிக்கிறது பெண்களுக்கு தடை செய்யப்படும். ஆனால் அவர்கள் வந்து அவர்களுக்காக மகாபாரதம் புராணங்கள் கொடுக்கப்பட்டு, மகாபாரதத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் மிக உயர்ந்த சாஸ்திரம் பகவத்கீதை இருக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? பகவத்கீதைக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லை, புராணங்களில் வேதங்களுடைய கனிந்த பழம் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மேலே உயர்ந்தது எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை? நமக்கு எந்த தேவையும் கிடையாது. உங்களுக்கு இல்லை, எங்களுக்கும் தேவையில்ல, யாருக்கும் தேவை. பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் அது போதும். நம்ம கலிகாலத்தில் வேதங்கள் யாருமே படித்து, ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் படிக்கலாம், ஆனால் அந்தளவு ஞானம் கிடையாது. கலியுகத்தில் மிக உயர்ந்த விஷயம் மிக எளிமையாக கொடுக்கப்படுது ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக. ஸ்ரீமத் பாகவதம் மிக உயர்ந்த சாஸ்திரம், ஆனால் எளிமையாக எல்லோருக்கும் கொடுக்கப்படுது. நமக்கு என்ன கவலை? ஸ்ரீமத் பாகவதம் போது நம்ம பக்தி செய்யறதுக்கு, பக்தி தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. கீதையில கிருஷ்ணன் சொல்ற, பக்தி செய்யறதின் மூலமா ஸ்திரியோ வைஷ்யஸ்ததா சூத்ரஸ்தே பியாந்தி பரமகதி, பெண்கள் வைஷ்யர்கள் சூத்ரர்கள் எல்லோருமே பரமகத்தியை அடைய முடியும் பக்தி செய்தீர்கள்னா. ஏன் நம்ம வேதங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டணும்? வேதங்களுடைய சாரம் நிகம கல்பத்தரூர் கலிதம் பலம் சுகமுகாதம்ருத திரவியம் பிபத்த பாகவதம் ரசமாலை முகூரகோ ரசிக்க புவி பாவுகா. வேதங்கள் கல்பத்தருவை போன்றது, நிகம கல்பத்தரு கலிதம் பலம், அதனுடைய கனிந்த பலம் அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். சுகமுகாதம்ருத திரவியம், ஒரு பழமானது ஒரு கிளியினால தீண்டப்பட்டது அப்படின்னா அது வந்து ரொம்ப சுவையுடையதாகும். சுகதே கோஸ்வாமியினால் தீண்டப்பட்டதுனால அதே ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் சுவையுடையதாக இருக்கு. இது அமிர்தம், சுகமுகாத் அமிர்த திரவியம் பிப்பத்த பாகவதம் ரசமாலயம், இது முழுக்க ரசங்கள் அடங்கி, பகவானுக்கும் ஜீவன்களுக்கும் இடையான உறவு பரிமாற்றங்கள் அடங்கி. இதை வந்து ரசிகா, யார் வந்து பக்தியில் உயர்நிலையில் இருக்காங்களோ அவர்கள் இதை அனுபவிக்க முடியும். ஸோ இது வந்து எல்லோரும் அனுபவிக்கலாம், எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நஷ்டம் இல்லை. வேதங்கள், வேத பாராயணம் அது தடை செய்யப்படும். என்ன தடை?
ஆமா.
இவர் என்ன கேட்கிறாருன்னா, வேதங்கள் படிக்கிறதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இந்த காலத்துல வர்ணாசிரமமே இல்லையே, எங்க தடை? நல்ல கேள்வி. உண்மையில சொன்னோம்னா கலியுகத்துல யாருக்குமே வேதம் படிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா யாருமே வந்து பக்குவமான பிராமணனோ சத்திரியனோ வைஷ்யனோ கிடையாது. ஆனாலும் சில விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் பிராமணராக செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வேதங்களை படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. உபநிஷத்தில் ஒரு கதை இருக்கு. ஒரு பையன் ஒரு குரு கிட்ட போவான், எனக்கு வேதம் கற்றுக்கொடுங்கன்னு போவான். வேதம் கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பரம்பரை என்னன்னு சொல்லணும். எந்த பரம்பரையில் வரீங்க, என்ன பிரிவை சார்ந்தவர்கள் அப்படிங்க. அதனால் குரு வந்து அவருங்கிட்ட கேட்பார், நீ என்ன பிரிவை சார்ந்தவன் அப்படின்னு. அந்த பையன் சொல்லுவான், தெரில எனக்கு. சரி உங்கள் அப்பா யார்? எனக்கு தெரில. சரி நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டு வரேன். அம்மாட்ட போய் கேட்பான், அம்மா என்னோட அப்பா யாருன்னு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கும் தெரில. ஏன்னா அவங்க அம்மா ஒரு விபச்சார், அவளுக்கு தெரியல உன்னோட அப்பா யாருன்னு, எனக்கு தெரியாதுன்னா. அந்த பையன் போய் குரு கிட்ட போகிறான், எனக்கு எங்கள் அப்பா யாருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அந்த குரு சொன்னார், சரி வா நான் உனக்கு பாடம் கற்றுத்தரேன். ஒரு விபச்சாரியினுடைய பையன் வேதம் படிக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது, அனுமதிக்கப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த நிலையில் அந்த குரு இந்த மாணவன் கிட்ட இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கிறார். யாரும் அது மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அப்பா யாருன்னு எங்கள் அம்மாவுக்கே தெரியாதுன்னு. யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த பையன்கிட்ட கள்ளம் கபடமற்ற மனம், உண்மையை பேசக்கூடிய திறன், இது வேதத்தை படிக்கிறதுக்கு அவங்கிட்ட தகுதி இருக்குது அப்படின்னு அவர் பார்த்து அவனை குருகுலத்தில் சேர்த்து கொண்டார். இது வேத காலத்தில். நவீன காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒருத்தருக்கு எல்லோருமே சூத்திரர்கள், இன்னும் சொல்லப்போனால் அதை விட கீழ்நிலையில் இருக்காங்க. அதனால் எல்லோருக்கும் நம்ம வந்து ஹரிநாமத்தை கொடுக்குறோம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுக்குறோம். ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்து உயர்வு பெறும்போது அவங்க வந்து காலப்போக்கில் மற்ற புஸ்தகங்களை படித்து தெரிந்து கொள்றதுக்கு தகுதியுடையவர் ஆகிறாங்க. பகவத்கீதை பாகவதம் எல்லோரும் படிக்கலாம். வேத சாஸ்திரங்கள் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு செயல் இன்னொருத்தர் செய்ய முடியாது, ஒரு செயல் இன்னொருத்தரால் செய்ய முடியாது. ஒரு பெண்களுக்குன்னு சில செயல்கள் இருக்கு, அந்த செயல்கள் ஆண்களால் செய்ய முடியாது. குறிப்பாக பெண்கள் கருவில் குழந்தையை சுமக்க முடியும், ஆண்களால் அது முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில திறமைகள் பகவான் ஒரு சில விதத்தில் படைச்சிருக்கார். வேறுபாடுங்கிறது உண்டு. ஒருத்தர் ஒருத்தர் எல்லாரும் சமம் கிடையாது. நவீன காலத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லோரும் சமம் அப்படின்னு. எல்லோரும் சமம் கிடையாது. எல்லோரும் சமம் அப்படின்னா ஏன் பிரதமர் வரும்போது அவர் பின்னாடி 50 கார் போகுது, சாதாரண மனுஷன் போகும்போது அவனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை? எல்லோரும் எப்படி சமமாக இருக்க முடியும்? எல்லோரும் சமம் கிடையாது. நவீன காலத்துலேயும் சரி எந்த காலத்துலேயும் சரி எல்லோரும் சமம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நவீன காலத்தில் செயற்கையாக சொல்லிக்கிறாங்க எல்லோரும் சமம்னு. அது உண்மை கிடையாது. எல்லோரும் சமமாக இருக்கவும் முடியாது, சாத்தியம் இல்லாது. வேறுபாடு அப்படிங்கிறது அவசியம். ஒரு சில ஓகே, ஒரு சில சுவாமிகள் சொல்றாங்க, நான் வந்து ஒரு சில தியானம் தவம் இதெல்லாம் பண்ணி நான் கடவுளாயிட்டேங்கிறனால நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படி. கடவுள் அவ்வளோ சீப்பு கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. யாரும் வெறும்னா தியானம் பண்றதுனாலயோ தவம் பண்றதுனாலயோ கடவுளாக முடியாது. கடவுள் என்றும் உற்பத்தி செய்யப்படக்கூடியவர் கிடையாது. கடவுள் என்றும் கடவுளே, அவர் எப்போதும் கடவுள். கடவுள் அப்படிங்கிறவர் கொஞ்சம் வருஷம் சாதாரண மனிதனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஞானோதயம் வந்து கடவுள் ஆகிறது கிடையாது. அத்தகைய நபர்கள் கடவுள் கிடையாது. கடவுள் என்றுமே கடவுள். கிருஷ்ணர் அதை நிரூபித்தார். பிறக்கும் போதே அவர் தான் கடவுள் அப்படிங்கிறத நிரூபித்தார். பிறந்தவுடனே அவர் வந்து தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி இருந்த காவலர்கள் எல்லாம் தூங்க வைத்தார். தன்னுடைய அத்தந்தையினுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்தார். எந்த ஒரு தனிப்பட்ட சக்தியும் இல்லாமல் அவருடைய சக்தி அவருடைய விருப்பத்தின் பேரில் எல்லாமே நடந்தது. அது கடவுள். 3 மாத குழந்தையாக இருந்தபோது அவர் பூத்தனாவை கொன்றார். காளியன் 1000 தலையுடைய பாம்பின் மேல வெகு அற்புதமாக நடனம் ஆடினார். இதை பத்தி நிறைய பேசலாம், சுருக்கமாக சொல்றேன். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாதவனுக்கு ஓகே, ஆட தெரியாதவனுக்கு வீதி கோணல் அல்லது மேடை கோணல் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உண்மை அதுக்கு பின்னாடி என்னன்னா, ஒருத்தன் ஆடணும் அப்படின்னா அதுக்கு மேடை வந்து சமதளத்தில் இருக்கணும், அப்போதான் ஒருத்தரால் ஆட முடியும். அது வந்து ஒரு அவசியம் தேவை, அப்போதான் அது வந்து முக்கியமானதாக சொல்லப்படும். ஆனால் கிருஷ்ணர் காளியன் மேலே நடனம் ஆடினார். காளியன் ரொம்ப சக்தி வாய்ந்த பாம்பு, அவனுக்கு 1000 தலை. கிருஷ்ணர் ஒவ்வொரு தலையிலையும் நடனம் ஆடினார். ஒவ்வொரு தலையில கிருஷ்ணர் காலை வச்சறியும் உடனே காளியன் வந்து அவரை கீழே தள்ளுறதுக்காக அந்த தலையை கீழே குனிஞ்சு அடுத்த தலை மூலமா கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்கு வருவான். அது மாதிரி 1000 தலையை வச்சு மாத்தி 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 கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்கு வைக்கிறான். ஆனா கிருஷ்ணர் ஒரு தலையில இருந்து இன்னொரு தலையில மாறிண்டே இருக்கார். ஆனா அவர் மாறுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுல அவர் வெறுமனை நடனம் மட்டும் ஆடின்னு இருக்கார். யாரால முடியும்? ஒரு பாம்பு முன்னாடி வர சொல்லுங்க, பயந்து ஓடி போயிடுவான். இன்னைக்கு கடவுள்னு சொல்றவன், இன்னைக்கு யாரா கடவுள்னு சொன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு 100 பாம்பு கூட்டிட்டு வந்து கொடுப்பான். ஒரு பாம்புல ஓடுவான், 100 பாம்பு எங்க இருந்து கூட்டு வந்து ஓடுற. கிருஷ்ணர் வந்து 7 வயசு, இது வந்து ரொம்ப பெரிய வயசுல இல்ல, 6-7 வயசுல கிருஷ்ணர் பண்ணார். வெளி வயசுக்கு கிருஷ்ணர் எப்பவுமே ஒரே கிருஷ்ணர் தான். சூரியன் எப்பவுமே சூரியன் தான். காலையில் பார்க்கும்போது அது ரொம்ப கிரகணங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் கிரகணங்கள் அதிகமாகற மாதிரி தெரியும். சூரியன் தோன்றி மறைகிற மாதிரி நமக்கு தெரியும். சூரியன் என்றுமே சூரியன் தான். கடவுள் அப்படிப்பட்டவர். கடவுள் என்றுமே கடவுள் தான். 7 வயசு பையனாக அவர் இருந்தபோது கோவர்தன மலையை தூக்குனார். இடதுகை சுண்டு வரல 1 வாரம் தூக்குனார். இந்த கடவுளை தூக்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு செங்கல்ல 4 மணி நேரம், 7 மணி நேரம் தூக்க சொல்லுங்க, இல்லை 7 நிமிஷம் ஒரு கையில் சுண்டு வரல தூக்க சொல்லுங்கப்பா, முடியாது. இதெல்லாம் 1000 பேர் 1000 விஷயம் சொல்லலாம். நான் கூட சொல்லலாம் நாளைக்கு நான் தான் கடவுள்னு. எனக்கு கொஞ்சம் கருப்பு பணம் வந்துச்சுன்னா, எனக்கு யாராவது அரசியல்வாதிகளுடைய பழக்கம் வந்ததுன்னா, எனக்கு வந்து ஒரு என் கையில் ஒரு 40,000 கோடி இருந்ததுன்னா, நானும் வந்து ஒரு வெளியில் விளம்பரம் பண்ணி சமூக சேவை பண்ணி கடவுள்னு என்னை அறிவிக்கலாம். மக்கள் நம்புறதுக்கு தயாராக இருப்பான், இவர் தான் சமூக சேவை பண்ணுறாரு. ஏன் கடவுளாக இருக்கிற நீ எதுக்கே உனக்கு வாட்டர் ப்ராஜெக்ட் தேவை? கிருஷ்ணர் நினைச்சார்னா அவர் வந்து அரிஷ்டாசுரன்னு ஒரு அசுரனை கொன்னார். கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கிறேன், பரவாயில்ல. அரிஷ்டாசுரன்னு ஒரு அசுரனை கிருஷ்ணரை கொன்னார். நேத்து கூட இதை சொல்லிட்டு இருந்தேன் ஆவடியில். அரிஷ்டாசுரன் ஒரு காளை மாட்டினுடைய வடிவத்தில் வந்தான். அவனை கிருஷ ணர் கொன்னார். கோபியர்கள்லாம் கிருஷ்ணரை சீண்டுனாங்க. ஏய், காளை மாட்டை நீ கொன்னுட்ட, இது பெரிய குற்றம், தர்மத்துக்கு புறம்பானது மாட்டை கொள்றதுங்கிறது. நீ வந்து காலமாட்டை கொண்டுட்ட, இது பெரிய குற்றம், நீ வந்து எல்லா புண்ணிய நதிகள்லையும் போய் நீராடணும்னு சொன்னாங்க. கிருஷ்ணர் சொன்னார், நான் போய் நீராடணும்னா நான் கூப்பிட்டா எல்லா நதிகளும் வருவாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தன்னோட குச்சியை வச்சு ஒரு இடத்துல குழி தோண்டினார், எல்லா நதிகளையும் கூப்பிட்டார். உடனே ஒவ்வொருத்தராக வந்து பிரணாம் பண்ணி அந்த இடத்துல நுழைஞ்சாங்க. கிருஷ்ணர் கூப்பிட்டா எங்கே இருக்கிற தண்ணி வேணாலும் வரும். அதே மாதிரி நந்த மகாராஜரும் யசோதாமாவும் ஒரு தடவை எல்லாரும் கங்கைக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க. கிருஷ்ணர் நினச்சார், இவங்க பிருந்தாவனத்தை விட்டு போகிறது எனக்கு பிடிக்கலைன்னு நினச்சார். அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்தையே இதுதான் கங்கைன்னு சொன்னார். அங்கே ஒரு ஏரி இருக்குது பிருந்தாவனத்தில், கோவர்தன பகுதியில் போயிருக்கவங்களுக்கு தெரியும், மானச கங்கான்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் சொன்னார், இது வந்து இங்கே இதுதான் கங்கானார். எப்படி நம்புறது நாங்கள்? கிருஷ்ணர் கங்கா தேவி வாங்க, அங்கே கங்கா வந்தாங்க, அந்த நீரே கங்கையாச்சு. கிருஷ்ணர் நினச்ச நேரத்தில் எங்கே வேணாலும் கொண்டு வர முடியும். சரி, கிருஷ்ணரை உடுப்பா, கிருஷ்ண பக்தன் அர்ஜுனன் அவன் நினச்சான் பீஷ்மருக்காக இந்த இடத்துல கங்கையை கொண்டு வரணும்னு. பீஷ்மர் கேட்டார், எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணீர் வேண்டும்னு கேட்டார் அம்பு படுக்கையில் படுத்திருந்தப்ப. அர்ஜுனன் வந்து தன்னுடைய அம்பை எய்தி கங்கையை அந்த இடத்துல கொண்டு வந்தான். இது கிருஷ்ண பக்தன் அர்ஜுனன் அவனுக்கே சாத்தியமாகுது. ஆனால் கடவுள் பாருங்க, கடவுள் அவர் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தண்ணியை வந்து பைப் போட்டு கொண்டு வரணும், இவர் கடவுளா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து மக்களுடைய அறியாமை. எஸ், இந்த கடவுள்லாம் வந்து போவாங்க, இது மாதிரி நிறைய கடவுள் வந்து போவாங்க. நேற்று பிறப்பாங்க, இன்னைக்கு சாவாங்க, நாளைக்கு மறுபடியும் இன்னொருத்த எவனாவது ஒருத்தர் வருவாங்க. மக்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுக்கு ஆளுங்க வருவாங்க. அதனால தான் வேதங்கள் அத்தாரிட்டி, வேதங்கள் தான் சாட்சி. ஒருத்தர் அவதாரம் அப்படின்னா அது வேதங்களில் சொல்லப்பட்டவராக இருக்க வேண்டும். வேதங்களில் இல்லாத நபர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.